hallelujah, 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 hallelujah. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய துயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 54-59 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை வார்த்தை பகிர்வின் நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு பயணிக்கிறாங்க. அநேகர் எங்களுக்கு அலைபேசி வழியாக எங்களை தொடர்பு கொண்டு எங்களோடு இதைத்தான் நீங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். தெரியாதவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துகிறோம். எதற்காக அப்படின்னா, நாம் வார்த்தையோடு பயணிக்கிற அந்த ஒரு பயணம் ஆண்டவரோடு பயணிக்கிற ஒரு பயணம். அது எங்களோடு பயணிக்கிற ஒரு பயணம். நாங்கள் உங்களோடு பயணிக்கிற பயணம். இந்த பயணத்தில் தான் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே ஆண்டவருடைய இரக்கத்தின் நாள். ஆண்டவருடைய அந்த பரிவு, இரக்கம், அன்பு எல்லாம் பின்னி பிணைஞ்சு கிடந்தால் எப்படி இருக்கும்? இந்த சத்து மாவு அரைப்பாங்க வீடுகளில் பார்ப்பீங்க நீங்கள். இப்போல்லாம் வந்து அதை குடிக்காத, இதை குடிக்காத, காப்பி குடிக்காத, டீ குடிக்காத, நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க? சத்து மாவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்து மாவுனா என்ன? எல்லா தானியங்களையும் போட்டு அரைக்கிற ஒரு நிலை, ஒரு ஒரு மிக்சர் ஆஃப் ஆல் ஹெல்த்தி நட்ஸ், ஹெல்த்தி எசென்ஷியல் திங்ஸ், இதெல்லாம் போடுறது. இப்போ அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் கடவுளுடைய காரியத்தில் பின்னி பிணைஞ்சு கிடக்கிற போது அங்கே கிடைக்கிற ஒரு அழுத்தமான ஒரு விசுவாசம் ஒன்று வருது பார்த்திங்களா. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய காரியங்கள் அதை மாதிரி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு மாதிரி இருக்குது. அதனால் இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணான்னு ஒதுக்கிட்டால் கடைசியில் ஒன்று இருக்காது, சக்கை தான் இருக்கும். அதனால தான் நம்ம சர்ச் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி பழமைவாதம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. பழைய உணவு தான் இன்றைக்கி இப்போ பெஸ்ட்டு ஃபுட்டாக நம்ம பார்க்குறோம். எல்லாம் திரும்பி பழசுக்கு திரும்பி போயிட்டுருக்குறோம். அப்போது திருச்சபை நமக்கு பழமைவாதத்தை அது கற்பிக்க விரும்பலை. அதுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த நுவான்ஸ், அதனுடைய அழுத்தம், அதனுடைய அந்த அழகு, அது அது நியூட்ரிஷியஸ் ஃபுட் மாதிரி ஒரு ஒரு உடலுக்கு தேவையான ஒரு ஹெல்த்திய ஒரு வல்லமை அது கொடுக்கறது போல் ஆன்மாவுக்கு இது வல்லமை கொடுக்குது. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு நிலையில் ஆண்டவரோடு எங்கேயோ இருந்துகிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சில பக்தி முயற்சிகள், சில பேராலிட்டர்ஜின்னு சொல்லுவோம், வழிபாடு அல்லாத சில ஒரு பக்தி காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், மக்களை ஈடுபடுத்துகிறோம். அது எல்லாமே ஒரு லிட்டர்ஜின்னா அப்படி தான் இருக்கணுங்கிற ஆர்டர் இருக்குது. லிட்டர்ஜின்னா அப்படி தான் இருக்கணும். பேராலிட்டர்ஜின்னுவோம், அதாவது வழிபாட்டுக்கு வெளியே இருக்கிற சில பக்தி முயற்சிகள், வழிபாட்டுக்கு உரிய சில காரியங்கள். அதனால் வழிபாடுன்னு வராது, வழிபாட்டுக்கு வெளியில் நிற்கும், அதுவும் நம்மளை இணைக்கிற அடையாளம். ஸோ இதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு வந்து அனுமதிச்சிருக்கிறோம். இதெல்லாம் திருச்சபை பர்மிஷன் கொடுத்துருக்கு, இதெல்லாம் கொண்டாடுங்க, இதெல்லாம் அப்படி செய்யுங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் என்னென்னா, ஆண்டவரோடு இணைந்திருக்க நமக்கு உதவி செய்கிற தலங்கள். இன்றைக்கி பாருங்கள், நம்மளுடைய முதல் வாசகத்தில் முன்மொழியாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய முன்மொழி வசனம் பாருங்கள். உடலும் ஒன்றே, தூயாவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. ஒரு ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப், கடவுளோட பேசும்போது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் ரிலேஷன், முக்கோண வடிவ ஒரு உறவை வந்து நம்ம இது பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. முக்கோண வடிவம் அதாவது பார்த்திங்கன்னாக்க, உடல் ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளுங்க, உடல் ஆண்டவர் மேலே இருக்கிறார், கடவுள் தான் மேலே இருக்கார். இப்போ நம்மளுடைய உடல் இங்கே இருக்குது, ஸோ தூய் ஆவி இங்கே இருக்குது. இப்போ இந்த மூணு ட்ரையாங்கிளில் மூணு ஃபிகரையும் வச்சுட்டு பார்த்தோம்னா, இந்த மூணையும் இணைக்கிற ஒரு ஒரு காரியம் உண்டு உண்டு, அதுதான் என்னென்னா திருமுழுக்குங்கிற அபிஷேகம். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆண்டவரையும் அடியானையும் அதாவது மக்களையும் இணைக்கிற அந்த தூயாவி, நம்மளோட இறங்கி வந்து தொடர்பு கொள்கிற தூயாவி, இந்த மூன்றுக்கும் தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு சாதனம் என்ன அப்படின்னா, அதான் திருமுழுக்குங்கிற அருட்சாதனம். நம்முடைய தாய் திருவையில் நம்ம வந்து கடவுளுடைய இறக்கம், அவர் வந்து எப்படி சிலுவையில் பாடுபட்டு கடவுளுடைய மீட்பை இந்த பூமிக்கு கொடுத்தார். ஒரு பக்கம் பாவப்பட்ட பிள்ளைகள், பாவம் செய்துட்ட பிள்ளைகள், ஒரு பக்கம் இந்த பூமி, ஒரு பக்கம் தந்தை, எல்லாத்துக்கும் நடுவில் இயேசுசாமி நிற்கிறார். இப்போ இயேசுசாமி எதனால் திருமுழுக்கு இந்த பூமிக்கு கொடுக்குறாரு, விசுவாசிகளுக்கு கொடுத்தாருன்னா, ரத்தத்தில் கொடுக்குறார். இப்போ ப்ரைஸ் தி லார்ட், பாருங்கள், ரத்தத்தில் திருமுழுக்கு கொடுத்தார். அதை தான் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், இவர் என்ன செய்வார், தூயாவிங்கிற நெருப்பால் ரத்தத்தினால் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே போல் இன்றைக்கி இயேசுசாமி கல்வாரி மலையில் நமக்கெல்லாம் அடையாளமாக நிற்கிறார் பார்த்தீங்களா. இன்றைக்கி அந்த திருமுழுக்கு, இயேசு விழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தமும் தண்ணீரும் காட்டுகிற அடையாளம் திருமுழுக்கு. அதனால் இந்த நீரினாலும் நம்ம வந்து வார்த்தையால் பிறந்திருக்கிறோம், நீரால் அபிஷேகப்பட்டு ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே வந்திருக்கிறோம், தூயாவியால் மறுபிறப்பு அடையணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்மளை மீண்டும் சிந்திக்க அழைக்கிறோம். இன்றைக்கு உடல் கடவுளோட இணைந்திருக்கிற அந்த அடையாளம், இணையணுங்கிற அடையாளம், தூயாவி அதுக்கு துணை செய்கிறாருங்கிற, தந்தையிடமிருந்து பிறப்பெடுக்கிற அந்த தூயாவி நம்மளுக்கிட்ட வராரு, தந்தையிடமிருந்து இறங்கி வந்து நம்மக்கிட்ட வராரு. அப்போ நாம் தந்தையோடு இணைந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இதெல்லாம் இணைக்கிற அந்த சாதனம் என்ன, அருட்சாதனம், அதுதான் திருமுழுக்கு. அதனால தான் சொல்கிறோம், அந்த திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை உணர்ந்து நம்ம செயல்படணும். அதுதான் சொல்லப்படுது, உடல் ஒன்று, தூயாவி ஒன்று, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. இந்த அருமையான நாளில் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு சில எச்சரிக்கை செய்திகளை கொடுக்குறாரு. வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் நமக்கு காட்டுகிற சில அடிப்படையான காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி சொல்கிறார் பாருங்கள், மேக்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்களே, அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்றடிக்கும் போது வெப்பம் உண்டாகும் என்கிற அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, அந்த வார்த்தையை தான் இன்றைக்கி நம்ம பிடிக்கிறோம், வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோட்டத்தையும் வானின் தோட்டத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் இக்காலத்தை அறிந்திருக்கும் போது, இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி, நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன். பாருங்கள், இயேசுசாமி எங்கே பாயிண்ட்டுக்கு வராரு பாருங்கள், காலத்தை நீ அறிகுறியை கண்டுபிடிக்காமல் இருப்பது ஏன், நேர்மை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுது, நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன். எல்லாத்துக்கும் தெரியுது எது இது நேர்மை, எது அநீதி, எது நியாயம் அப்படின்லாம் தெரியுது, அதை நீ தீர்மானிக்கணும் இல்லை. அப்போ இயேசுவோடைய தேடல் என்னென்னா, இந்த வெளிவேடக்காரர்னு அவர் என்ன யாரை சொல்கிறாரு, ஆண்டவருடைய பெயரால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக உயர்ந்த நிலையில் இருக்கிற மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இவங்களை பார்த்து சொல்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்க, பரிசேயர் சதுசெயரெல்லாம் ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமான இரக்கத்தை ஏற்க மறுக்கிறாங்க. அதனால தான் வெளிவேடக்காரர்னால் என்ன அர்த்தம் பைபிளில் நம்ம அதுக்கான மீனிங் தேடும்போது, வெளிவேடக்காரர் அப்படிங்கிற போது உண்மையில் தன்னிடம் காணப்படாத ஒழுக்க பண்புகளையும் கருத்துக்களையும் தான் கொண்டிருப்பதாக பாவனை செய்யும் தன்மையிலான நடத்தை. தண்டை இல்லாத ஒன்று இருக்கிறது மாதிரி காட்டுகிறது, நியாயமே இல்லை, அவன் நியாயம் இருக்கிறது போல் பேசுகிறது. போலி, அதை தான் நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லலாம், நடிப்பு, போலி நடிப்பு, இல்லைனாக்க பாசாங்கு, கபட நாடகம், இந்த மாதிரி வார்த்தைகளால் கபட நாடகம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். இயேசு வந்தபோது அவர் என்ன செய்தார், எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சா இருப்பாருங்களேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இயேசு வர நம்மளால் ஏற்றுக்கொள்ள மாதிரி பல பேருக்கு முடியல. கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்க வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, வார்த்தையான தேவன் வந்துட்டாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. நம்ம எடுக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கிடையாதுங்க. நம்ம ஒரு சுருவம் வச்சுருக்கிறோம், அது எதுக்கு நம்ம வச்சுருக்கிறோம், அது ஒரு பாடம். நீ ஆண்டவர்கிட்ட வரணும்னு அன்னைமறியால் உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்களே, பைபிள் படித்தாங்க, அதுக்காக அடையாளமாக தான் வச்சுருக்கிறோம். நம்ம அதுக்கிட்ட போகிற சுருபங்கள்கிட்டத்தில் போய் நிற்கிறத விட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையின்பால் வரணுங்கிறது தான் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுகிறது. அதுக்காக இதெல்லாம் புறம்பே தள்ளுறதில்லை. டோன்ட் டிமினிஷ் ஆல் தீஸ் திங்ஸ், அதெல்லாம் இருக்கட்டும், ஓரமாக அது திருச்சபையினுடைய இன்னொரு படிப்பினைக்கு அது பயன்படுகிறது. இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்குள்ளே நிற்கிறோம், ஃபாதர் இதை வேண்டான்னு சொல்லிட்டார், அதை வேண்டான்னு சொல்லிட்டார், உடனே தப்பு கணக்கு எழுதக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் எதுனா, உயர்ந்த காரியம் இது. மார்த்தால் சோறு சமைக்க போகிறாங்க, மரியால் கீழே உட்கார்ந்துருக்கா விரும்புகிறாங்க ஆண்டருடைய பாதத்தில். இப்போ இயேசு ரெண்டு காரியத்தையும் ஜட்ஜ் பண்ணணும். இப்போ ஐயோ, வாயை திறந்து சாப்பாடை ஏதாவது குறை பேசிட்டோம்னா இந்த அம்மா சோறு போடாமல் போயிடுமே, சோத்தில் விஷம் வச்சாலும் விஷம் வச்சுருவாங்க அப்படின்னு இயேசு என்ன செய்யலை, பயப்படலை பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, மார்த்தால் மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார், அவளிடமிருந்து அது எடுக்கப்படாது. பாருங்கள், அந்த நேரத்தில் ஆண்டவர் எது சரிங்கிறத அதை பேசி ஆகணும். அதைத்தான் நம்மளும் இப்போ எடுக்கிறோம், எது உயர்வானது அதை தான் நம்ம பேசும். அதுக்காக ஆண்டவர் வந்து சோறு சமைக்கிறது வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படி சொல்லலை, எது உயர்ந்தது அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல விரும்புகிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நமக்கு அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆசீர்வாதம் என்னங்கிறத நம்ம புரிய முற்படுகிற போது, அந்த வெளிவேடக்காரரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணுறார். அந்த வார்த்தையை பார்க்குற போது நமக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் வருகிற. இப்போ நாம் யோசிக்கணும், இப்போ வெளிவேடக்காரராக இருந்தவர்கள் என்ன செய்தாங்க, இயேசுவினுடைய திட்டத்தை மறுதளிக்கிறாங்க. இயேசு வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாரு, ஆமாம் இயேசு சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர்களுக்குரிய வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கும். இயேசு சாதாரண ஒரு இட்டினரன் ப்ரீச்சர்னு வாங்க, அதாவது ஊர் ஊராக போய் பிரசங்கம் போதிக்கிற ஒரு போதகர், அவ்வளோதான். இப்போ இவன் சொல்கிறதையா நம்ம கேட்குற, நம்ம படிச்சுப்பட்டு நம்ம எவ்வளோ பெருமையோடு உட்கார்ந்துருக்குறோம், இவன் சொல்கிறத கேட்குறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவர்களுடைய பெரிய தலைவலி, அவர்களுடைய பெரிய பிரச்சனையும் அது தான். அப்போ என்ன செய்கிறாங்க, இவன் பெரிய ஆளுமா இருக்கிறான், மக்கள் கூட்டம் இவன் முன்னாடியே போயிட்டே இருக்குதே, நாம் இங்கே கூப்பிட்றோம் வரமாட்டேங்கிறாங்களே, அப்போ அந்த அதிகாரம் போயிடுச்சே பாருங்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யாருக்கு எதிராக செயல்படுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே செயல்படுறாங்க, கடவுளுக்கு எதிராகவே செயல்படுறாங்க. அதைத்தான் அவர் என்ன செய்கிறாரு, காலத்தின் அறிகுறியெல்லாம் நீ அறிஞ்சு வச்சுருக்கிறிய, மெசியா ஒருத்தர் வருவார்னு உனக்கு தெரியுமே, அவர் வந்து என்ன செய்வார்னு தெரியுமே, இறைவாக்கினுடைய நூல்களெல்லாம் இருக்குதே, அதெல்லாம் பார்த்துட்டும் நீ என்ன செய்கிற, ஏற்க மறுக்கிற. ஆண்டவர் என்ன செய்கிறார், அதைத்தான் இன்றைக்கு சாடுகிறார். வெளிவேடுக்காரர்னா என்ன, தங்கிட்ட இல்லாத ஒன்றை இருக்கிறதா நீ உலகத்துக்கு காட்டிக்கிட்டு நிற்கிறியே, உங்கள்கிட்ட என்ன இருந்திருக்கணும், ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு தேடல். அதான் சொல்கிறாரு, புதினா, கறி, வேம்பு இதெல்லாம் நீ காணிக்கையாக கொடுக்குற, இதெல்லாம் ஆண்டவருக்கு பத்தில் ஒரு படைக்கிற, ஆனால் நீதி நேர்மையாக விட்டுட்ட, எது நீதி எது நேர்மை, ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை கேட்குறார். அதனால தான் அந்த வெளிவேடக்காரரேங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி நாமளும் அந்த அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். இன்றைய நாட்களில் நிறைய அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபையிலேயே நான் சொன்னதை போல் அது ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. அதுக்காக என்ன செய்கிறோம், எல்லா பொருள் எல்லா அடையாளங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையில் நிறைய வழிகள் எல்லாம் திறந்து விட்டுருக்குறாங்க. ஏதாவது ஒரு வழியில் உள்ளவா ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு. நம்ம திருவிழா கொண்டாடிக்கிட்டே இருக்கக்கூடாது, சப்பரம் எழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்யும், சப்பரம் எழுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறவன் தான். சப்பரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் குடிச்சிட்டு ஆடுறதோடு அதோடு நம்மளுடைய திருவிழாவினுடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ ஆண்டவருடைய மெயின் ட்ராக்கில் இல்லை, நீ தான் வெளிவேடக்காரர்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், இந்த போய் செஞ்சுட்டு வந்துட்டால் போதும் அப்படின்னு ஆலயத்திற்கு போகிறோம். அதில் போய் என்ன செய்ய விரும்புகிறாங்க, அவரவர்களுடைய திறமையை எக்ஸிபிட் பண்ண விரும்புகிறாங்க. ஆலயத்தில் சர்ச்சுக்கு போகிறவங்க நம்ம பாரிஷ் சர்ச்சில் பார்க்குறோம், அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் கீபோர்டு வாசிக்கிறான்னா இவனுக்கு ஒரு சான்ஸ், அவனுக்கு ஒரு சான்ஸ். வாசிக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு சான்ஸ், அவனுக்கு ஒரு சான்ஸ். பாடுறதுக்கு இவனுக்கு ஒரு சான்ஸ், அவனுக்கு ஒரு சான்ஸ். இப்படி வந்து நம்ம சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையான அந்த வழிபாட்டு முறை என்பது அந்த இடத்துல தொக்கி நிற்கிறது. அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் இந்த நேரத்தில் நம்மளெல்லாம் கேள்வி கேட்குறார், நீ எதுக்கு போகிற? நாமளும் கோயிலுக்கு போவோம், நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. சில பேர் பார்த்திங்கன்னா அங்கிட்டும் போக மாட்டாங்க, தள்ளி நின்றுடுவாங்க ஓரமாக. ஏன் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அப்படியும் இருக்கக்கூடாது, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனநிலையும் தவறானதாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வெளிவேடத்தனத்தை குறித்து பரிசேயர்களுக்கு எடுத்துரைக்கிற போது நம்மளையும் அதை கேள்வி கேட்குறார். ஒருவேளை நம்ம அந்த கூட்டத்தில் நின்றுருந்தோம்னா எங்கே நின்றுருப்போம், இயேசுவோடு நின்றுருப்போமா பரிசேயரோடு நின்றுருப்போமா? யோசிச்சு பார்க்கணும். வெளிவேடக்காரரே அப்படின்னு சொல்கிறாரு, யாரை பார்த்து சொல்கிறாரு? இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாருன்னா நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளணும். நம்மளுடைய உள்ளத்தில் அந்த மாதிரி ஒரு உணர்வு, ஆமாம் என்னையைத்தான் குறிக்குது இந்த வார்த்தைனா என்ன செய்யணும், எந்த விஷயத்தில் நீ வெளிவேடத்தனத்தோடு இருக்கிற, வெளிவேட ஒரு உணர்வோடு இருக்கிறீங்க வெளிவேடக்காரரை போல், அந்த உணர்வை உணர்ந்து புரிந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறார். அதை தொடர்ந்து பார்க்குற போது சீராக்கி ஞான நூல் 32:15 திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் அதனால் நிறைவு பெறுவர். நல்லா பாருங்கள், சீராக்கி ஞானம் ரொம்ப அழகாக ஞானத்தை பற்றியெல்லாம் பேசும். அதனால தான் நிறைய பேர் அந்த புத்தகத்தெலாம் படிக்கிறதே இல்லை. சீராக்கி ஞான நூல் எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் பைபிளை புரட்டி பார்க்கணும், சீராக்கி ஞான நூல் எங்கே இருக்குது, தொடக்க நூல் எங்கே இருக்குது, இணைச்சட்டை எங்கே இருக்குது. சில பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை, பாவமாக இருக்குது. எங்களுக்கு பார்க்குற போது உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு போட்டி வைங்க, பைபிளை வேகமாக யார் புரட்டி இந்த வசனத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு ஹோட்டல் கூட்டி போய் சாப்பாடு கொடுங்க. அப்பா அம்மா இப்படியெல்லாம் சில நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சு நடத்தலாமே. சாமியார் நடத்தி ஒரு சில்வர் தட்டு கொடுக்கணும்னு காத்திட்டே இருக்கிறது. அந்த மனுஷங்க என்ன செய்வாங்க, வருஷத்தில் ஒரு நாள் இப்படி ஏதாவது ஒன்று நடத்துகிறதே பெரும் பாடாகி போயிடுது. அதுகளுக்கு பரிசு கொடுத்து அதை கொடுத்து, சில குருக்கள் நல்லா செய்கிறாங்க, நல்லா செய்வாங்க. ஒரு சில குருக்கள் எங்கே பிளாஸ்டிக் தட்டு வாங்கினாலே செலவாகிடும்னு காசு எடுக்க மாட்டாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு முதல்ல புரோட்டா கற்றுக் கொடுக்கணும். இணைச்சட்டை, இணைச்சட்டை எங்கேன்னா அது புதிய ஏற்பாட்டில் தேடிகிட்டு இருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாங்கள் இப்படியெல்லாம் போட்டியெல்லாம் வைக்கிறோம். தேவ பிள்ளைகளை திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் அதனால் நிறைவு பெறுவர். நம்முடைய பிள்ளைகள் நாம் நிறைவடையணும்னா திருச்சட்டத்தை ஆய்ந்தறியணும். எது எங்கே இருக்குது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பரிசேயர்கள் ஆய்ந்து அறிய மறுத்துட்டாங்க. அப்படி ஆய்ந்து அறிந்திருந்தாலும் அவங்க என்ன செய்யலை, அந்த உண்மை நெறி கேட்ப அவங்க ஏற்றுக்கொள்ள விரும்பலை. அதான் சொல்லுவார், வெளிவேடக்காரர் அதனால் தடுக்கி விழுவர். பார்த்தீங்களா, அதனால் விழுந்தாங்க. இப்போ வெளிவேடக்காரர் என்ன செய்கிறாங்க, சட்டத்தை படிச்சிருந்தோம், அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அது உணர்றாங்க மனசுக்குள்ளே, ஆமாம் இது இவர் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் ஏற்றுக்கிட்டால் தோற்றுருவோமே, அதனால் இயேசுக்கு முன்னாடி தோக்கக்கூடாது. அப்போ இயேசுவை தோக்கடிச்சிடணும். பாருங்கள், கடவுளை தோக்கடிக்கணும். ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவம், நாம் ஜெயிக்கணும், கடவுள் தோக்கணும். ஆண்டவர் அழகாக சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ சாகவே சாவாய். சாகவே சாவாயின்னா என்ன, கண்டிப்பாக செத்து போயிடுவேன், அதுதான் அர்த்தம், சாகவே சாவாய். அப்போ அந்த சாவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த சாவுனா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்போது இந்த சாவுங்கிற ஒரு ஆற்றல், ஒரு வல்லமையான காரியம் மனுஷ வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்தது? அப்போ சாவுங்கிற ஒரு வார்த்தையினுடைய அடையாளம் என்னென்னா ஆத்மாவுக்கான சாவு. உடல் சாவை குறித்து நம்ம பேசலை, ஆத்மா செத்துடும். அதை தான் அவர் சொல்கிறார், சாவுங்கிறது முதல்ல ஆத்மாவுக்கான அடையாளமாக தான் வந்தது. அதனால தான் இன்றைக்கி கடவுளுடைய அந்த வார்த்தையை பிசாசு மாற்றுது. என்ன சொல்லுது, பொய் சொல்லி கொடுக்குது. பொய் சொல்லுது பிசாசு, நீ அதெல்லாம் சாக மாட்ட, நீ நல்லது செய்வ, நீ நல்லது கெட்டதை பார்த்து செய்வ, கடவுள் மாதிரி ஆவ. பார்த்தீங்களா, ஒரு பக்கம் வந்து தீமையை ஒரு பெரிய அதிகாரத்தை வைக்குது, நீ கடவுளை போல் ஆவ. ஒரு பக்கம் நீ பயப்பட தேவையில்லை, அவர் பொய் சொல்கிறாரு, கடவுள் பொய் சொல்கிறாருன்னு சொல்லி கொடுத்துச்சு. பார்த்தீங்களா, அதையும் நம்ம நம்பிட்டோம். இன்றைக்கி கடவுள் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் நம்மளோட பேசுகிறாரு. ஆனால் நாம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இது செய்யாதப்பான்னுவார், இது போவாத இந்த வழியில் போவாதன்னுவார், நம்ம போகிற விரும்புவோம். கடவுள் சொல்கிறார், அப்போ கடவுள் சொல்கிறது பொய், நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிற போது கடவுளையே பொய்யராக்குகிறவர் ஜெயிக்கவே முடியாது. அதான் வேதம் சீராக்க ஞானம் 32:15 சொல்லுது, திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் அதனால் நிறைவு பெறுவர், வெளிவேடக்காரர் அதனால் தடுக்கி விழுவர். பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். அதுதான் வந்து நம்மளுடைய பவுலடியார் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள், முழு மன தாழ்மையுடன் கனிவுடன் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். இதுதான் இன்றைக்கி நான் சொன்னேன், இந்த அருட்சாதனம் பாருங்கள், இந்த ஒருமைப்பாட்டினுடைய அடையாளம் கடவுள் ஒருத்தர் தான், உடலும் ஒன்று, தூயாவி ஒன்று, திருமுழுக்கும் ஒன்று. இப்போ எல்லாரையும் இணைக்கிற ஒரு அடையாளம் எது? திருமுழுக்கு. அதனால தான் அடுத்தவர்களை பார்த்து நம்ம எள்ளி நகையாடக்கூடாது. ஏன்னா அதை நீ செய்து உனக்கு யாராவது செஞ்சால் உனக்கு வலிக்குது இல்லையா, அடுத்தவங்க காயப்படுத்துகிறோம், நீம உழைக்கிறோம், போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சு அவங்க காசு கொடுக்கல, நமக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குது, நமக்கு எவ்வளோ காயமாக இருக்குது. அப்போ நீ என்ன செய்யாத? அதை செய்யாத. நீ ஒரு அடிமையாக நின்னின்னா எவ்வளோ வேதனைப்படுவே, அதே போல் அடிமையை பாரு. பாருங்கள், இப்படி தான் கடவுள் உனக்கு அடுத்திருப்பவருக்கு உன்னையுடைய வழியே எப்படி இருக்குமோ அப்படி நினச்சிப்பார். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார், நீ உன்னை அன்பு செய்வது போல் உன் அடுத்திருப்பவருக்கு நீ உன் அன்பை கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த பவுலடியார் எபேசு திருமுகத்துக்கு எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கிறாரு பாருங்கள், ஆண்டவருடைய பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இன்றைக்கி அப்படி தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு கடவுள் கூட என்ன செய்கிறதில்ல, விரும்புறதில்லை. அதிகாரத்தை பயன்படுத்த அவர் விரும்பாமல் அவர் இரக்கத்தின் கடவுளாக நின்று கொண்டிருக்கிறார், கெஞ்சி கேட்குறார் பவுலடியார், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். அப்போ நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு, பெற்றுக்கொண்ட வாழ்க்கையினுடைய அழைப்பு உண்டு இல்லையா, அந்த அழைப்புக்கேற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மை, சாதாரண அரை மனத்தாழ்மையெல்லாம் சொல்லலைங்க, கொஞ்சம் கொஞ்சம் நான் தாழ்ச்சியாக இருப்பேன், இல்லை முழு மனத்தாழ்மையுடன் கனிவுடன் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன். எத்தனை அப்ஜெக்டிவ் வந்துருச்சு பார்த்தீங்களா, செயல்பாட்டுக்கான வார்த்தைகள் பாருங்களேன், முழு மனம், தாழ்மை, கனிவுடன், பொறுமையுடன், ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி தாங்கிறது, அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து. பாருங்கள் எத்தனை வார்த்தை, எல்லாமே செயல்பாட்டுக்கான வார்த்தைகள். இப்போ பாருங்கள், 1 தீமோத்தேயுவில் 1:5 நம்ம பார்க்குறோம், இந்த வெளிவேடக்காரருடைய நிலைகளை பற்றி பேசுகிறபோது, தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றினின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தூண்டணும், அது அன்பை தூண்டணும். நம்ம அன்பால் தூண்டப்பட்டவர்களாக செயல்படணுங்க. அதை தான் நம்ம ஏற்கனவே பவுலடியார் சொல்லியிருக்கிறார், திருச்சட்டம் வந்து உன்னை குப்பையில் கொண்டு தள்ளிடும், ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு, திருச்சட்டத்தை அழிச்சிட சொல்கிறாரா? இல்லை, திருச்சட்டம் ஆரம்பத்தில் நல்லது, திருச்சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணு, சண்டே மாஸ் போய் ஆகணும். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம், திருச்சபை கட்டளை சொல்லுகிறது, திருச்சபை கட்டளை நமக்கு சொல்கிறது, இது நம்ம இன்றைக்கி உபவாசம் இருக்கணும், இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகணும். ஆரம்பம் அப்படி தான், திருச்சட்டத்துக்குள்ளே வரும். ஆனால் திருச்சட்டத்தை கடந்த அன்பு, அதுதான் உண்மையான வெளிவேடமற்ற நிலை. அப்போ நம்ம என்ன செய்யணும், சாவர வரைக்கும் திருச்சட்டத்திலே நிற்கக்கூடாது. 8 மணி பூசையா, ஐயோ போய் தொலையணுமா, என்ன பண்ணுறது இல்லை, 7:50 ஐயோ சீக்கிரம் போ, நான் சாமியார் திட்டுவார். பாருங்கள், இதில் என்ன இருக்குதுன்னா சட்டம் நிற்கிது, 8 மணி பூசிக்கு போய் தொலைய வேண்டும், கண்டிப்பாக போக வேண்டும், அது அன்பினால் அல்ல. அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்கள், வெளிவேடமற்ற விசுவாசம், நல்ல மனச்சான்று, தூய்மையான உள்ளம் ஆகியவற்றின் நின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். அன்பை தூண்டணும். அதனால் பாருங்கள், 1 தீமோத்தேயு 2:5 சொல்கிறாரு, வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன், இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோருடன் விளங்கியது, இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். பாருங்கள், சட்டையில் இருந்தால் தாங்க அகப்பையில் வரும், அதே போல் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட இருந்தால் தானே பிள்ளைகள்கிட்ட வரும். அப்போ தாய் தந்தையர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த அன்பின் அடையாளங்களாக அவங்க என்ன செய்யணும், மாறணும். திருமுழுக்கு பெற்றிருக்கிற அந்த பிள்ளைகளாக அவங்க வாழ்ந்து காட்டணும். பிள்ளைகள் பார்ப்பாங்க, இதை ஏன்ப்பா செய்கிறோம். பாஸ்கா காலத்தில் அந்த யூத மக்கள் வந்து அந்த பாஸ்கா விருந்து கொண்டாடுவாங்க அடையாளமாக. அப்போ அந்த அடையாளமாக கொண்டாடும் போது அந்த கடைசி வீட்டில் இருக்கிற கடைக்குட்டி பிள்ளை கேட்கும், ஏப்பா இதெல்லாம் செய்கிறோம், இது வந்து லிட்டர்ஜி, ஃபார்மல் ஃபார்மாலிட்டி. கடைசியில் இருக்கிற பிள்ளை கேட்கணும், என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்டோன்னே அப்பா உடனே கதையெல்லாம் சொல்வார். அதே போல் பிள்ளைகள் பார்க்கும்படியாக நம்ம செய்கிறோம், பிள்ளைங்க கேட்பாங்க இது ஏன்ப்பா அப்படி செய்கிறோம், இது இதுக்காக தான் அப்படி செய்கிறோம். அப்போ என்ன செய்யணும், தாய் தந்தையர்கள் வாழ்ந்து காட்டணும், இதற்காக இப்படி செய்கிறோம். அப்பா குடிச்சிட்டு வந்து கிடக்காருன்னா அப்பாட்ட கேட்பா, ஏன்ப்பா குடிக்கிற, அம்மாவால் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம்ப்பா. அவன் என்ன செஞ்சிருவான், அப்பாவையும் ரவுண்டு போட்டு வச்சுருப்பான், இப்போ அம்மாவையும் ரவுண்டு போட்டுருவான். அம்மா கொட கொட கொடன்னு வாயிலேருந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏமா அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டால் போதும். உடனே உனக்கு என்னடி தெரியும், இவனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்குப்பார், அவன் என்ன பண்ணுனான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பாவை வீட்டுக்காரரை காட்டி கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு என்ன எதுவும் அங்கே ரவுண்டு விழுந்துடும். அப்போ தாய் தந்தையின் மீது வெறுப்புகள் ஆரம்பிக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் எடுக்கக்கூடிய காட்டக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நல்லதோ கெட்டதோ பிள்ளைகளை பாதித்து கொண்டே தான் இருக்கும். அது சமூகத்திற்கு அடையாளமாக மாறுது, அது இவர்கள் போய் சமூகத்துக்குள்ளே நிற்பாங்க. அப்போ சமூகம் இவர்கள் நல்லா நின்னால் நன்மையாக மாறுது, கெட்டதாக நின்னால் கெட்டதாக மாறுது. அதனால தான் சொல்கிறோம், நாம் அடித்தளத்தில் இருக்கிற தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி, நீங்கள்லாம் என்ன செய்யணும்னா விசுவாசத்தினுடைய எழுச்சியாக இருக்கணும், திருமுழுக்கினுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவருக்குரிய காரியம்னா முன்னாடி நிற்கணும். அப்போ அவன் சொல்லுவாங்க பிள்ளைங்க, ஐயோ எங்கள் தாத்தா கொன்னுடுவார், இல்லை பூசிக்கு லேட்டாக போனால் விட மாட்டார், அட்டி வெளுத்துருவார், சொல்ல வைக்கணும். தாத்தாவே இங்கே தடம்புரண்டு கிடந்தாருன்னா, அப்பா சோறு தாண்டி ஓடுறாருன்னா யோசித்து பாருங்கள். என்ன யாக்கோபு 3:17 வேதம் சொல்கிறது, கடவுளிடந்து வரக்கூடிய ஞானத்தினுடைய தலையாய பண்பை பற்றி பேசும்போது, அது இணங்கி போகும் அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அப்போது கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஞானம் வச்சுருக்கிறவங்க வெளிவேடக்காரராக இருக்க முடியாது. அப்போ கடவுளுடைய ஞானம் உன்கிட்ட இல்லைன்னா நீ வெளிவேடக்காரராக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ வெளிவேடக்கார தன்மை, அந்த வெளிவேட தன்மை நம்மகிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட கடவுளுடைய ஞானம் இல்லை. ஞானம் இல்லைன்னா என்ன அர்த்தம், நீ தொட போகிறது சாணியாக தான் இருக்கும். நம்ம ரைட்டுன்னு கொண்டு கரெக்டாக கொண்டு போய் கையை கொண்டு போய் சாணியில் தான் வைப்போம், தப்பாக செய்வோம். பிள்ளைகளுக்கு வந்து கல்யாண காட்சி செய்யும் போது தப்பாக வச்சுருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அங்கே கஷ்டமாக கிடக்கும், ஏன் இப்படி இப்போ இப்படி நடந்துச்சு தெரியாது. நம்ம வந்து எல்லாம் சரியாக வைக்கிறேன்னு நினச்சி தப்பாக வச்சோம். குடிகாரர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக நடக்கிறேன் அப்படின்ட்டு காலை கொண்டு போய் டமுக்குன்னு அங்கே வைப்பான், அவன் நினச்சிக்கிட்டுமா நான் ஸ்டெடியாக நடக்கிறேன்னு. பட் தே மேக் மிஸ்டேக்ஸ், தே ஆர் நாட் ரைட் ப்ராப்பர். அவங்களுக்குள்ளேயே அவங்க தப்பாக இருக்கிறாங்க, அவங்களுடைய சிஸ்டமே அங்கே டிஸ்டர்ப் ஆகி நிற்கிது. அதனால் அவங்களுக்கு எல்லாம் சரியாக தான் நிற்கிறதா தெரியும், ஆனால் அவன் சாஞ்சி தான் நிற்பான், அவன் ஸ்டெடியாக நிற்கிறேன்னுவான். பார்த்தா அதே போல தான் விசுவாசத்துலேயும் நிறைய பேர் என்ன செய்கிறோம், நேராக நிற்பதாக நினைத்து கொண்டு சாஞ்சிக்கிட்டு தான் நிற்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு அந்த வெளிவேடத்தன்மை குறித்து நம்மகிட்ட யோசிக்கிறார். இன்றைக்கி ஆண்டவருடைய பாடுகளின் வெள்ளி, இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து இரக்கத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுறோம். அப்போ இரக்கம் வேணும்னா என்ன செய்யணும், இந்த வெளிவேடத்தன்மை எடுத்துடணும், எடுத்துகிட்டு உண்மைக்குள்ளே வாங்க. அங்கே இருக்கிற மனுஷனுக்கோ இல்லை குருவானவருக்காகவோ நம்ம வாழலை, ஆண்டவருக்காக தான் வாழ்கிறோம். லெட் அஸ் அக்செப்ட் அவர் செல்ஸ் ஆண்டவருக்கு முன்னாடி. 1 பேதுரு 1:22 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மையடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். அப்போ வெளிவேடமற்ற முறையில் எப்படி சகோதர அன்பை காட்டுறது அப்படின்னா, உண்மைக்கு கீழ்ப்படிந்து, உண்மைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். நம்ம வாயிலேருந்து பொய் வரக்கூடாது, அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல உண்மையை தான் நான் பேசுவேன். உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால், இந்த ஆன்மா தூய்மையோடு இருக்கணும். இந்த பொய் கூட பொய் நம்மளுடைய இதயத்தை அசிங்கப்படுத்திடக்கூடாது, கரைப்படுத்திடக்கூடாது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த வெளிவேடம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். 1 பேதுரு 2:1 சொல்லுது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால், கடவுள் எவ்வளோ நல்லவர்னு நீங்கள் சுவைத்து பார்த்துருந்தீங்கன்னா, எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவருடைய அன்பை சுவைத்த பிள்ளைங்க ஆச்சு, இந்த கடவுளுடைய அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன, அதனால் நம்ம என்ன செஞ்சுருவோம், அவதூறு அவங்க இதை செஞ்சு விட்டாங்கன்னு நான் அவதூறு பேச தேவையில்லை, அவன் தெரியாமல் செய்கிறான், கடவுளுடைய அன்பை நான் சுவைச்சிட்டேன், அதனால் நான் என்ன செய்வதில்லை, அவனோட போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறதில்லை, பொறாமை கொள்றதில்லை, வஞ்சகத்தை விதைக்கிறதில்லை, தீமை என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதில்லை, வெளிவேடத்தனமாக இருந்து நான் நல்லவன் போல் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை சுவைத்திருந்தால் நடக்கக்கூடிய அதிசயம். அதனால் ஆண்டவர் பாருங்கள், எல்லா நேரத்திலும் நீ தடுக்கி விழுறியா, இந்த மாதிரி விசுவாசம் இல்லாமல் வெளிவேட நிலையில் நீ விழுந்துட்டியா, ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு உதவி செய்ய. அதனால தான் சொல்கிறோம், அவரிடத்துல ஓடி வாங்க, உங்கள் முகத்தை ஆண்டவருக்கு முன்னாடி காட்டுங்க ஆண்டவரேன்னு நம்ம என்ன செய்யணும், அவருடைய முகத்தை காணும்படியான அபிஷேகத்தை நம்ம வந்து கேட்டு மன்றாடணும். இந்த நாள் திருப்பாடல் 145:14 சொல்கிறது, தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். தடுக்கி விழும், நீங்கள் தடுக்கி விழுந்துட்டீங்களா, ஐயோ நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, பரவாயில்ல, கெட் அப், கம் பேக், என் கையை பிடிச்சிக்கோ, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை யோபு புத்தகம் 4:4 சொல்லப்படுகிறது, உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கி உள்ளன, தள்ளாடும் கால்களை உறுதியாக்கி உள்ளன. அப்போ ஆண்டவருடைய சொற்கள், அதனால தான் சொல்கிறோம் பைபிள் எடுத்துப்படி. ஆண்டவர் எப்படி பிடிக்கிறது தெரியல, பைபிள் எடுத்துப்படி, திருப்பாடல் எடுத்து பாடு. இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம், எஸ் பிரச்சனையை போய் நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிடுமா, முடியாது. என்ன செய்கிறது, ஒரு பக்கம் நம்ம முழங்கால் போட்டு அந்த போராட்ட நிலையில் என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி கூவி அழைக்கணும். யாராவது ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே கூவி அழைக்கணும். பாருங்கள், கீழே போர் நடந்துக்கிட்டு இருக்குது, மோசை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், டே அங்கே அவன் ஆடுறாடே, அவன் ஒருத்த பின்னாடி வராண்ட, அவனை போடுறாடே, மலையில் உட்காந்துக்கிட்டு இப்படியா டைரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய டைரெக்ஷன் பூரா மேலே போயிடுச்சு. அங்கே என்ன நடந்தால் எனக்கு என்ன, ஆ அங்கே அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, போகிற பிரச்சனையை குறித்து கவலைப்படாது. அவர் கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி தன்னுடைய கண்களை உயர்த்தி வச்சுட்டார், அவ்வளோதான். போர் முடிகிற வரைக்கும் கையை இறக்கவே இல்லை. பாருங்கள், அவர் கண்ணை மூடி ஆண்டவரை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார், துதிச்சிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த நேரத்தில் தான் உன் வீட்டுக்கான வல்லமை இறங்கும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் இந்த பிரச்சனையை சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் திட்டமிடுவார், ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார், ஆண்டவர் உன்னை வெற்றியாக்கி உயர்த்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமையில் அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுக்க செய்வதற்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக, சேற்றிலிருந்து நம்மை உயர்த்தி அழகுள்ள ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாய் மீண்டும் மாற்றுவதற்காக ஆண்டவர் இறங்கி வந்தவர். இந்த வேளையில் அந்த அற்புதத்தை செய்யப்போகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நம்ம தொடர்ந்து கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை வெளிவேடத்தனத்தை விட்டு வெளியில் வரவும், ஆண்டவர் வாக்களித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டும் உரிமையாக்கி கொள்ளவும், எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற வார்த்தையை ஆண்டவர் வைக்கிறார். நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு, நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்படும். என்ன ஒரே எதிர்நோக்கு, எல்லா துன்பம் எது வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்புகிற அந்த ஒரு எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கை நீங்கள் உள்ளத்தில் வச்சிருக்கிறீங்களா, சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அந்த எதிர்நோக்கு எடுத்து வைங்க. எதை நீ இழந்து போனாலும் ஆண்டவர் மீட்டெடுத்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு ஓடுவோம். ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை காண செய்வார். ஆமென்.
காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றே, காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றே, என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால், என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை
சகோதர சகோதரிகளை. என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு மது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது,
தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவர் இன்று அந்த புனிதமான அந்த வெள்ளி கிழமை நேரத்திலே பாடுகள் வழியாக நம்மை மீட்டெடுத்தார் என்கிற உண்மையை உணர்ந்து ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகள் வெற்றியை காணப்போகிறீர்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே நன்றியை ஏறெடுப்போம். அவர் கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகமான அருள் அடையாளங்கள் வழியாக அவர் நம்மை சந்திக்கப் போகிறார். அவருடைய பரிசுத்த இரத்தம் உன்னை தொடப்போகிறது, உனக்கு விடுதலை கொடுக்கப் போகிறது. நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிற தெய்வம் மட்டுமல்ல, நீ காணும்படியாக அதை கொடுக்கப் போகிறவர். இணைந்து ஜெபிப்போமா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி அவர் தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உத திருமணின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற முது திருவையை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த காவிரி தல கலை தொடர்பகத்தினுடைய இயக்குநராக இருந்து மிகவும் ஆழமான விதத்தில் ஊழியத்தை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தந்தை தீபன் அவர்களை இந்த பிறந்தநாள் விழாவிலே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர். அவருடைய பெற்றோரையும் அவருடைய உறவுகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக. இன்னும் பல்லாண்டுகள் அவர் இந்த ஊதிய ஊழியத்திலே நிறைவாய் நிலைத்திருந்து ஊழியத்தினுடைய பன்முகத்தன்மையை அவர் நிறைவேற்றி உமக்கு மகிமை சேர்ப்பாராக. ஆண்டவரே, உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களுமே சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஏதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே வெளிவேடமில்லாத அன்பை ஆழ்ந்து கண்ணோக்கி பார்க்கிறவர். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தம் அன்பினால் ஈர்த்து கொள்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவிழந்தத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமேன்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்குள் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மறக்கவே முடியாது. அவர் செய்த நன்மைத்தனங்களை மறக்க முடியாது. அவர் செய்த அற்புதங்களை நாம் வேறு யாருக்கும் அதை சுட்டிக்காட்ட முடியாது. ஆண்டவருக்குத்தான் நம்ம இதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியும். ஆகவே ஆண்டவருக்குள் இணைந்திருக்கிற நாம அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நினைத்து பார்த்து ஆண்டவர் தினத்தில் நம்ம சொல்ல போகிறோம், உம்மை நான் மறக்க முடியுமா? நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆண்டவரே, நீ செய்த நன்மைத்தனங்கள் ஏராளம் ஏராளம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வெளிவேடத்தனம் ஒட்டி கொண்டு இருக்கிறது, உண்மையற்ற நிலை எங்களிடத்திலே ஒட்டி கொண்டு இருக்கிறது. அதையும் நாங்கள் சீர் செய்து உகந்த பாத்திரமாக படைக்க எங்களுக்கு பெலன் தாரும் ஐயா. மன்றாடுவோமா?
உம்மை நான் மறக்க